வேதத்திற்கு நாங்கள் திருப்புவோம். சங்கீதம் 12, 12வது சங்கீதம், 1வது வசனம். சங்கீதம் 12, 1வது வசனம், பழைய ஏற்பாட்டு பக்கம் 676. இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். ஜபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள தேவனே, நாங்கள் இந்த ஓய்வு நாள் காலையிலே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை, அந்த வார்த்தையினுடைய நோக்கத்தை தேவரீர் உங்களுடைய ஜனங்கள் அதை கேட்டு செவி கொடுத்து தேவரீர் கீழ்ப்படுகிறதனாலே வருகின்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையிலே நிறைவா எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் தங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து போகிறார்கள் என்கின்ற இந்த வார்த்தையே நான் தியானிக்க இருக்கின்றேன். இந்த வேதமானது திரும்ப 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 கூறுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு தேவனுடைய ஜனமானவர்கள் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவங்க ஆதியிலே ஆதாம் பாவத்திலே விழுந்த நேரத்திலிருந்து தேவனுடைய 2வது வருகை வரைக்கும் அவராலே தெரிவு செய்யப்பட்டு அவராலே கூட்டப்பட்டு அவராலே மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எப்பொழுதும் விரும்புகின்ற தேவனாகவே இருக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, இந்த தேவனுடைய இந்த உன்னதமான விருப்பத்தை, கட்டளைகளை நாங்கள் செய்யாத படிக்கு சாத்தானவன் எங்களிடத்திலே உண்மை அற்ற ஒரு தன்மையை அவன் உருவாக்குகின்றவனாக இருக்கின்றான். அவன் இந்த உண்மை அற்ற இந்த சுபாவம் அல்லது குணாதிசயமானது அது ஒரு வகையிலே இங்கே துன்மார்க்கனுக்குரிய குணாதிசயமாகவே இந்த வேதமானது, இந்த 12வது சங்கீதமானது வடிவாக அது சித்தரிக்கின்றதாக இருக்கின்றது. அவே இந்த உண்மை தன்மை என்றால் என்னவென்றால், நான் அதற்கான எதிர்ச்சொல்லை நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்கிறேன். உண்மை தன்மை என்பதற்குரிய எதிர்ச்சொல் என்னவென்றால், அது மாயம், அது வேஷம், அது நடிப்பு என்பன இன்று தலை தூக்கி ஆடுகின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அது சபைகளுக்குள்ளேயும் சரி, அது குடும்பங்களுக்குள்ளேயும் சரி, அது தனி நபர்களுக்குள்ளேயும் சரி, அது சமுதாயத்திலேயும் சரி, அங்கு உண்மைத்துவமானது ஒரு அற்றுப்போன காலங்களை நாங்கள் இன்று கண்டுகொள்ளக்கூடியதாகவே இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்களும் குறைந்து போகின்றார்கள். அவன் இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், தன்னை சூழ இருக்கின்றவர்கள், தன்னை அங்கு சுற்றுச்சூழலே இருக்கின்றவர்களுடைய இந்த உண்மைத்தன்மையை அவன் அங்கு காணவில்லை என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். அருமையாளர்களை, இந்த காலை வேளையிலே தேவன் எங்களோடு பேச இருக்கின்ற காரியம் என்னவென்றால், நானும் நீங்களும் இந்த உண்மை தன்மை உடையவர்களாக இருக்கின்றோமா என்கிறதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உண்மை தன்மையானது அது மிக மிக முக்கியமானது ஒன்று எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே. அவன் இந்த சங்கீதக்காரர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த உண்மை தன்மை இல்லாதது பெரியதான ஒரு ஆபத்தை அது உருவாக்குகிறது என்பதை அவன் உணர்ந்திருக்கின்றான். அவன் இங்கு உண்மை தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லது உண்மை தன்மை இல்லாதவர்களோடு இருக்கின்ற ஒரு வாழ்வு அவனுக்கு எப்பொழுதும் ஒரு அபாயகரமான வாழ்வாகவே அது அவனுக்கு தெரிகின்றது. ஆகவேதான் அவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இப்படியான சமுதாயத்திலே நாங்கள் எப்படியாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் நீங்களும் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஒரு வகையிலே சொன்னார் என்னவென்றால், தேவன் தன்னுடையவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 51 சங்கீதம் 6 வசனம் நாங்கள் அடிக்கடி பாடுகின்ற பாடலி ஒன்று, இதோ நான் உள்ளத்தில் உண்மையாக இருக்க நீர் விரும்புகின்ற தேவனாக இருக்கிறீர். என்னுடைய உள்ளமானது அருமையானவர்களே, அது உண்மை உள்ள இருதயமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றவராக இருக்கின்றார். அவை நானும் நீங்களும் ஏதோ மனுஷருக்கு முன்பாக நடித்து உண்மையைப் போல அல்ல, அல்லது நானும் நீங்களும் ஏதோ ஒரு வேஷம் தரித்தவர்களான உண்மை உள்ளவர்களாக அல்ல, அல்லது வெளிப்படையாக நாங்கள் ஏதோ உண்மை உள்ளவர்களைப் போல காட்டிக் கொள்வது அல்ல தேவன் விரும்புகின்ற காரியம். அது எங்களுடைய உள்ளமானது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்று நாங்கள் அநேக பிரச்சனைகளை, ஒவ்வொரு பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால், அது சமுதாயத்திலும் சரி, எங்களுடைய குடும்பத்திலும் சரி, அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சபையிலும் சரி, பிரச்சனைக்கு மூல காரணங்களிலே ஒன்று உண்மை தன்மை இல்லாமை. ஏனென்றால் தேவன் உண்மை தன்மையாக இருக்க விரும்புகின்ற போதிலே சாத்தான் அதற்கு எதிர்மாறாக அவனங்களை தூண்டுகின்றது. இந்த உண்மை தன்மை இல்லை இல்லாமல் அவங்க உண்மை தன்மை என்றால் என்னவென்றால், இங்கு மாயம் வேஷம் என்பவெல்லாம் அது அல்ல, அது தேவன் எங்களுக்கு கற்று தந்த, தேவன் எங்களுக்கு நெருப்படுத்தி தந்த, தேவன் எங்களுக்கு விரிவாக விளங்கப்படுத்தின காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுகின்றதே இந்த மெய்யான உண்மை தன்மை. ஆனால் பொதுவாக எங்களுடைய வாழ்வில் எல்லாரும் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மற்றவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் எல்லாரும் விரும்புகின்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒருவர் சிறியதான ஒரு உண்மை தன்மை அற்று வாழுகின்ற நடக்கின்ற வேளையிலே அது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் தூக்கி பிடித்து அதை கதைக்கின்றது எங்களுடைய வளமை. ஆனால் நீங்கள் என்னத்தை மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக, மற்றவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற அதே வேளையிலே நீங்கள் மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா என்ற கேள்வி எப்பொழுதும் உங்களுக்கு கேட்கப்பட வேண்டும். அவை நாங்கள் இங்கு சபையை பார்க்கின்ற வேளையில் அருமையானவர்களே, சபையானது உண்மை தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், நாங்கள் எபேசியர் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியிலே கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, அதாவது விசுவாசிகள் என்றால் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதாவது உண்மை உள்ளவர்களாய் ஆவென்றால், இந்த விசுவாசம் இந்த உண்மை தன்மை என்னவென்றால், நாங்கள் விசுவாசம் உள்ளதற்கு விசுவாசம் உள்ளவர்களாய், நாங்கள் அவருக்கு எந்த ஒரு துரோகத்தை செய்யாதவர்களாய், ஒருவருக்கு நாங்கள் வஞ்சனையை செய்யாதவர்களாய், இந்த வஞ்சனையை நாங்கள் நினைக்காதவர்களாக இருக்கின்றதை பவுலிங்க சொல்றார். அவர்கள் விசுவாசிகளாய் இருக்கிற ஃபெய்த்ஃபுல் செயின்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டால் அது பரிசுத்தவான்களாகிய இந்த உண்மை உள்ளவர்களாகவே இந்த சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் கொலோசேயருக்கு எழுதிய கொலோசேயர் 2 வசனம் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்கள், அதாவது இங்கு சபை என்றால் அருமையானவர்களே, இங்கு பரிசுத்த ஆவியானவரும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற காரியம் என்னவென்றால், அவர்கள் உண்மை தன்மையுடையவர்களாக. ஆகவே நாங்கள் இங்கு ஐந்து காரியங்களை நாங்கள் இந்த உண்மைத்தன்மையிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படியாக நாங்கள் உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? முதலாவதாக, நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உறவுகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது குடும்பத்திற்கு, எங்களுடைய உறவுகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, எங்களுடைய அயலவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, சபைகளுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது, தேவன் எங்களுக்கு அழைத்த அழைப்பிற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, உபத்திரவத்தில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த உண்மை உள்ளவன் இங்கே அற்று போகின்றான், அவனை காணவே முடியவில்லை. அவன் இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்த இந்த ஏக்கம் என்னவென்றால், தேவரீர், இந்த ஜனங்கள் உண்மை உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும், இவர்கள் உண்மையை பேசி உண்மையை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், அருமையாகளே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம், முதலாவது, நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அது என்ன தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கோ? நாங்கள் தேவனுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றே நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள். அவை நான் இந்த முதலாவது காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தின பின்பதாக நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள், நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனாகவே நான் இருக்கின்றேனா என்றதை கேட்டு பாருங்கள். அவை இங்கே தேவன், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் எந்த ஒரு வகையிலும் முன்பைக்கு புறம்பானவராக, அவர் எந்த ஒரு வகையிலும் அவர் நடத்தினவரோ, நடைமுறைப்படுத்தினவரோ இல்லை. அவை இங்கே தேவன் விரும்பியதை முழு இருதயத்தோடும் நாங்கள் செய்கின்ற உண்மைத்தன்மை உடையவர்களாக இருக்கின்றோமா? இந்த கேள்வி என்னவென்றால், இந்த உண்மைத்தன்மையான இந்த குணாதிசயம், அது தேவனிடத்தில் இருந்து எனக்கு வந்ததாக இருக்கின்றதா? ஏனென்றால் இந்த உண்மைத்தன்மை, அருமையானவர்களே, ஒரு பரிசுத்த ஆவியினுடைய கனிகளில் ஒன்று. அவங்க ஒன்பது கனியை பற்றி பேசப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த விசுவாசம் என்று இருக்கின்ற, உண்மையாகவே விசுவாசம் அல்ல, அது நாங்கள் விசுவாசமாக இருக்கின்றவர்களாக இருப்போம் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அவ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அவர் கிரிகை செய்வதனால் இந்த உண்மைத்துவம் எனக்கும் உங்களுக்கும் வந்ததா, அல்லது நாங்கள் மாம்சத்திலே, உலகத்திலே நாங்கள் இந்த உண்மைத்தன்மையை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோமா? அவ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய வாழ்விலே அவர் கிரிகை செய்து இந்த உண்மைத்தன்மையை எங்களிடத்திலிருந்து அவர் உருவாக்குகின்றவராக இருக்க வேண்டும். இதுதான் அருமையானவர்களே தேவனுக்கு உண்மையாக இருப்பது என்றால், எந்த விழுந்து போன பெருக்குலத்தில் இருக்கின்ற எவர்களும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக எந்த ஒரு வகையிலும் அவர்கள் புறக்கின்றவர்கள் அல்ல. அவர்கள் எப்பொழுது இந்த உண்மை உள்ளவர்களாக வருகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் மறுபடியும் பிறக்கிறதுனாலேயே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக வருகின்றார்களே தவிர, அவர்கள் தங்களுடைய வளமையான பிறப்பினாலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக எந்த ஒரு மனிதனும் பிறக்கின்றவன் அல்ல. அவை நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தவர்கள், முதலாவது தேவன் எங்களை ஜெனிப்பித்து உயிர்ப்பித்து அவர் எங்களை சபையாக ஒன்று கூட்டி இருக்கின்ற வேளையிலே நாங்கள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுல இன்னொரு விஷயம் எப்படி என்று சொன்னால், நாங்கள் உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும், அது உண்மை. தேவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், அது உண்மை. ஆனால் நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு எவ்விடத்திற்கு உண்மையாக இருக்கின்றோம்? ஆகவே தேவனுக்கு உண்மையாக இருக்கின்றோம், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாக இருக்கின்றோம். அவருடைய வார்த்தை சொல்லுகின்ற, அவர் வார்த்தையாலே கற்றுக் கொடுக்கப்பட்ட, அவருடைய வார்த்தையாலே எங்களுக்கு அவர் அனுதினமும் போஷிக்கின்ற இந்த போஷனைக்கு நாங்கள்
எவ்வளவுக்கு உண்மையாக இருக்கு. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது, நான் அதற்கே உண்மை உள்ளவனாக இருக்கின்றேன். அவை நாங்கள் தேவன் எங்களுக்கு சில காரியங்களை கற்றுத் தருகின்றார், நான் அதற்கு உண்மை உள்ளவனாக இருக்கின்றேனா? ஏனென்றால் தேவனுக்கு உண்மை இல்லாதவன் அருமையானவர்களே, அவன் எந்த ஒரு காரியத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டான். அவன் நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இது தேவனுடைய சத்தியம் என்று நீங்கள் அறிந்து இது தேவன் நிச்சயமாகவே இதிலே பிரியமாயிருப்பார் என்றும் அறிந்தும் நீங்கள் உலகத்திற்காகவும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலும் உங்களுடைய மாம்ச இச்சையினாலும் அல்லது உலகத்திலே வருகின்ற பெயர் புகழ் பெருமைகளுக்காக நீங்கள் தேவனுடைய வட்டளைகளை நீங்கள் மீறுகின்ற முதலில் அருமையாளர்களே, நீங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு நேராய் நான் உண்மை உள்ளவனாக இருக்கின்றேன். ஒன்று ராஜாக்கள் 8:61 நான் வாசிக்கின்றேன். ஆதலால் இந்த நாளில் இருக்கிறது போல அவர்கள் நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்க கடவது. அங்கு உத்தமம் என்றால் அருமையானவர்களே, அங்கு உண்மைத்துவம், ஃபெய்த்ஃபுல்னஸ். அவை ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல என்ற வார்த்தையினுடைய முதல் பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், இங்கு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எவ்வளவுக்கு உண்மை உள்ளவராக அவர் இருந்தாரோ, அவர் எவ்வளத்திற்கு தன்னுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு அவர் உண்மை தன்மையாக இருந்தாரோ, அதே போல ஆதலால் இருந்ததினாலே ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல இந்த உண்மைத்தன்மையானது அங்கு இருக்கின்றது போல நீங்களுடைய இருதயமும் கர்த்தரோடு உத்தரவமாயிருக்க கடவுள். அருமையாளர்களே, நாங்கள் தேவனோடு உத்தமமாய் உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இங்கு வேதமானது எங்களுக்கு வலியுறுத்தியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல அருமையாளர்களே, 28:3 சொல்கின்ற காரியம், நான் என்று உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அவன் வேதம் சொல்கிற காரியம் என்னவென்றால், அவருடைய கட்டளைகளின்படி நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீ உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ தானோ ஒன்று நித்திரை புயற்சலோடும் நித்திரை குழப்பங்களோடும் வெளியாலே சிந்தனைகளோடும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையற்றவர்கள் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக சித்தரிக்கின்றது. அருமையானவர்களே, எங்களுக்கு தேவன் சொல்லுகின்றதை நானும் நீங்களும் கவனமாக செவி கொடுத்து கேட்கவில்லை என்றால் அதுவும் தேவனுக்கு விரோதத்தில், தேவனுக்கு நீங்கள் உண்மை தன்மை அற்றவர்கள். அடுத்ததாக உண்மையாளர்களே, இங்கு தேவன் உண்மை தேவனுக்கு உண்மை தன்மை என்றால் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவருடைய ஆராதனையிலே நாங்கள் உண்மை இல்லாதவர்கள். அவருடைய ஆராதனையிலே நாங்கள் உண்மை அற்றவர்களாக இருந்தால் அருமையானவர்களே, அது தேவனுக்கு நாங்கள் உண்மை இல்லாமல் இருக்கின்றது. சரி, அவர் வேதம் சொல்லுகின்ற காரியம், தேவன் ஆவியா இருக்கிறது போல அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவங்க 1 Samuel 12:24 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்திலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த ஆராதனையானது என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் தேவனை ஆராதிக்கின்ற வேளையிலே தேவன் எங்களுக்கு செய்ததை நாங்கள் சிந்தித்து அதிலே சந்தோஷப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஆராதனைக்கு வருகிறோம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ கேட்கிறோம், கண்ணுகளை மூடிக்கொண்டு நாங்கள் அங்கு நித்திரை கொள்ளுகின்றோம், சிந்தனையானது வெளியாலே போகின்றது. இங்கு ஆராதனையிலே நடக்கின்ற எந்த ஒரு காரியங்களிலும் எங்களுக்கு ஈர்ப்பு இல்லை. பிரசன்னமானது ஞாபகத்திலே நிற்கின்றது இல்லை. காரணம், நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையற்றவர்கள். ஏதோ மனுஷனுக்காகவும் சம்பிரதாயங்களுக்காகவும் நாங்கள் ஆராதனைகளை கூடி கலைகின்றவர்களாக இருக்கின்றோமே தவிர, அங்கே எங்களுடைய இருதயமான தர்மியானவர்களே, அது மெய்யான சந்தோஷத்தோடு தேவன் எங்களுக்கு செய்த இந்த மகிமையான காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்த்து அவரை உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் தேவனை ஆராதிக்கின்ற வேளையிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் என்ன சொல்லுகிறார் நாங்கள் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்கின்றீர்களா, அல்லது இரவிரவாக நாங்கள் உலக காரியங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் பாடுபட்டு விட்டு ஆறு நாளும் நாங்கள் கடினமாக உழைத்து ஏழாம் நாளிலே நாங்கள் வந்து கதிரையிலே கண்ணை மூடி ஓய்ந்திருக்கின்றதை வேதம் சொல்லுகின்றது. அது நீங்கள் தேவனுக்கு கனவீனப்படுத்துகின்றவர்களாக. அருமையானவர்களே, தேவனை ஆராதிப்பதற்கென்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகின்றது, அது உங்களுடைய உண்மை தன்மை அது காட்டுகின்றதாக இருக்கிறது. அவே வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவரை நாங்கள் உண்மையோடு நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் எங்களுக்கு செய்ததை நாங்கள் நினைத்து சந்தோஷத்தோடு நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் எங்களுடைய வாழ்விலே அவர் எங்களுக்காக எல்லாம் என்னத்தை செய்தார் என்பதை நாங்கள் நினைத்து உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது அவளை இதுதான் நாங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்விலே நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது இந்த 12:12 உங்களுக்கும் அது பொருந்துகின்றதாக இருக்கின்றதா? எப்படி என்றால், இங்கே உண்மை உள்ளவன் மனுபுத்திரரிலே குறைந்து போகின்றான். எங்களுடைய சபையிலே உண்மையான தேவனை ஆராதிக்கின்றவர்கள் குறைந்து போகின்றார்களா, அல்லது உண்மையாகவே தேவன் மகிமைப்படுகின்ற வகையிலே நாங்கள் அவர் எங்களுக்கு செய்த சகல காரியங்களையும் நினைத்து மகிமையோடு சந்தோஷத்தோடு நாங்கள் அவரை ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அருமையானவர்களே, ஒரு போதகர் சொன்ன காரியம் என்னவென்றால், ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு சோம்போலும் ஒரு வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகின்ற வேளையில் அவர்களுக்கு நித்திரை களைப்பும் மயக்கமும் இருக்குது என்று சொன்னால், அவர்கள் ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் சற்று தாழ்ந்தவர்களாக குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது அதனுடைய பொருள். அது மிக மிக உண்மை. நான் அநேகருடைய வாழ்வில் நான் கண்டிருக்கின்றேன். ஏனென நாங்கள் ஆவியோடு நாங்கள் தேவனை ஆராதிக்கின்றோம். ஆவியோடு நாங்கள் நாங்கள் உயிர் உள்ளவர்களாக, நாங்கள் பிரேதங்களாக அல்ல, நாங்கள் உயிர் உள்ளவர்களாக நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியோடு ஆவியோடு ஆராதிக்கிறது என்ற உடனே நாங்கள் கைகளை தட்டி கும்மாளம் அழித்து கூத்தாடுகின்றது இல்லை. இந்த ஆவி, இந்த ஆவி என்றால் எங்களுடைய சரீரத்திலே ஆவி பிரிந்து போன நாங்கள் எப்படியாக இருப்போம்? ஜடம், அசைய முடியாதவர்களாக. அவை ஆவியோடு என்று சொன்னதுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் இந்த இருதயமானது சந்தோஷம் எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே அது பூரித்து வளர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை தேவனை ஆராதிக்கின்ற முழுமையாகளே, நீங்கள் சோர்வு உள்ளவர்களாய் அல்லது ஏனோ தானோன்று அலுப்பும் பஞ்சியும் உள்ளவர்களாக தேவனை ஆராதிக்கின்றீர்களா? அது உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக உண்மை தன்மை அற்ற ஒரு காரியத்தையே தேவன் உங்களிடத்திலே பார்க்கின்றார். நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையில் அருமையாக நாங்கள் ஆமேன் சொல்லுகின்றோமா? ஜெபிக்கின்ற வேளையில் நாங்கள் ஒரு மனதோடு இருக்கின்றோமா? பாடுகின்ற வேளையிலே சந்தோஷத்தோடு பாடுகின்றோமா? நாங்கள் பாடிய பாடல் கூட என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் கம்பி, நாங்கள் வாசித்த பகுதி சங்கீதம் 105 சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் கர்த்தரை கம்பீரமாய் நாங்கள் பாடி சந்தோஷத்தோடு நாங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதம் சொல்கின்றது. ஆனால் நாங்களோ சோம்பேறிகளாக ஆராதிக்கின்றது. அருமையானவர்களே, தேவன் அதை உங்களிடத்திலே அருவருக்கின்றவராக. ஆகவே நீங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டிய காரியம் என்ன? அந்த சங்கீதக்காரன் போல இரட்சியும் கர்த்தாவே, இந்த பொல்லாத மாம்சமும் என்னுடைய தேவையற்ற சிந்தனைகளும் இந்த உலக காரியங்களும் என்னை உங்களுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க விடுகிறதில்லையே. ஆனபடியாலே இந்த பொல்லாத கட்டுக்கள் இருந்து நீர் என்னை விடுதலையாக்கும் என்று கதறுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றே, அதனுடைய விளைவை நீங்கள் ஒரு நாள் சந்திப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையிலே உற்சாகமின்மையிலும் தேவனுடைய வார்த்தையால் உங்களுக்கு சந்தோஷத்தை தராததினாலும் நீங்கள் அதனாலே ஒரு நாள் பிரச்சனைகளை படுவீர்கள். இரண்டாவது காரியம், குடும்பத்திற்கு அல்லது உறவுகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உன்னதமான தேவன் அவர் எங்களை ரட்சித்து அவர் எங்களுக்காக செய்த சகல காரியங்களையும் நாங்கள் மகத்துவங்களை நினைத்து நன்றியுடையவர்களாக இருக்காத எந்த ஒருவனும் தன்னுடைய குடும்பத்திற்கு உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உண்மைத்தன்மை யார் எங்களுக்கு தருகின்றது? பரிசுத்த ஆவியானவர் தருகின்றது. அவை இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த உண்மைத்தன்மையை தருகின்ற வேளையிலே நாங்கள் தேவனை சந்தோஷமாகவும் முழு மனதோடும் நாங்கள் அவரை ஆராதித்து நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிரிகை செய்கின்ற வேளை, அருமையானவர்களே, அது எங்களுடைய மூன்று மனத்தியால ரெண்டு மனத்தியால ஆராதனையோடு அது முடிந்து போகின்றது ஒன்று அல்ல. அது எங்களுடைய குடும்ப வாழ்விலே அது பிரதிபலிக்கிறதாக. அவர்மையாளே, தேவன் குடும்பம் குடும்பங்களாக ஜனங்களை அவர் தன்னுடைய சபையிலே வைத்திருக்கின்றார் என்பது வெளிப்படை உண்மை. அவை தேவன் இந்த குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அவர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றதும் உண்மை. ஆனால் இங்கு தேவன் தந்த இந்த உறவுகளுக்கு நாங்கள் உண்மைத்தன்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவே கணவனானவன் மனைவிக்கு எல்லா வகையிலும் அவன் உண்மைத்தன்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மனைவியானவள் கணவனுக்கு எல்லா வகையிலும் உண்மைத்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வருமானங்களிலே, அவருடைய பணங்களிலே, அவருடைய பிரச்சனைகளிலே, எல்லாவற்றிலும் கணவனுக்கு மனைவிக்கு இடையிலே எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இருக்கின்றது தேவனுடைய சித்தம் அல்ல. அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்குள்ளே உண்மைத்தன்மையை நாங்கள் பேண கற்றுக்கொள்ள வேண்டும். கணவனுக்கு தெரியாமல் ஒரு சிறிய காரியத்தையாவது மனைவி செய்கிறதோ அல்லது மனைவிக்கு மறைத்து கணவனானவன் சிறிய காரியங்களை வெளித்தொடர்புகளை கூட வைத்திருக்கின்றதோ அது முற்றிலும் வேதத்திற்கு முரணானதே. ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஒளிவு மறைவு எதுவும் இருக்க முடியாது. அல்லது கணவனானவன் ஒளி ஒளி என்று ஒழித்து ஒரு கட்டத்திலே மனைவி பிடித்த உடனே அது மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றது உண்மைத்தன்மை அல்ல. அல்லது மனைவியானவள் பல விஷயங்களிலே ஒழித்து கணவன் அதை கண்டுபிடித்த உடனே மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றது அது உண்மைத்தன்மை அல்ல. அவர்கள் இருவரும் ஒருவரில் ஒருவர் என்னவாக இருந்தாலும் அங்கு எந்த ஒளிவு மறைவும் இருக்கின்றது. அது சாத்தான் கொண்டு வருகின்ற தந்திரம். சில வேளைகளில் நாங்கள் 90% மனைவியோடு பகிர்ந்து கொள்வோம், அல்லது 90% நாங்கள் கணவனோடு பகிர்ந்து கொள்வோம், 90% எங்களுடைய பெற்றோரோடு கலந்து கொள்வோம். அது உங்களுடைய உண்மைத்தன்மை அல்ல. அதாவது நாங்கள் திட்டமிட்டு சிறியதான ஒரு காரியத்தையும் மறைக்கின்றது தேவனுக்கு விரோதமான பகை. அருமையானவர்களே, ஏனென்றால் நாங்கள் கரிந்து கொண்ட, நாங்கள் கற்றுக்கொண்ட வேதத்தின் சத்தியங்களுக்கு நாங்கள் உண்மையில்லாத சந்தர்ப்பம் வருகின்ற செய்கின்ற வேளையிலே, தேவன் எனக்கு தந்த மனைவிக்கு, தேவன் எனக்கு தந்த கணவனுக்கு, தேவன் எனக்கு தந்த பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அவர்களுக்கும் நாங்கள் உண்மை இல்லாமல் இருக்கு, நாங்கள் தயங்க மாட்டோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். எப்படி என்றால், தன்னுடைய குடும்பத்தை நன்றாய் விசாரிக்காதவன் சபைய விசுவாசத்தை விசாரிக்க முடியாது. அவை குடும்பத்தை சரியாக பார்க்காதவன் தேவனிடத்திலிருந்து வருகின்ற காரியங்களையும் சரியாக அவனால் பார்க்க முடியாது. அருமையானவர்களே, நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே உண்மையான ஒரு பாசம், உண்மையான ஒரு டிரான்ஸ்பரன்ஸ், ஒரு தெளிந்த எல்லாவற்றையும் ஓப்பனாக, எல்லாவற்றையும் ஒரு திறந்த இருதயத்தோடு எங்களுடைய இருதயங்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்குள்ளே நாங்கள் அதை பேணி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அநேக குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைக்கு இருக்கிற பிரதானமான காரியம் என்னவென்றால், ஒளிவு, மறைவு, சந்தேகம். காரணம் என்ன? அங்கே ஒருவரோடு ஒருவர் உறவுகள், அருமையானவர்களே, உண்மையாக இருக்கின்றது. தேவனுடைய பிரமாணம் என்ன? தேவனுடைய வழிகள் என்ன? குடும்பத்திலே தேவன் என்னென்ன எதிர்பார்க்கிறாரு? கணவன் எப்படியாக இருக்க வேண்டும்? மனைவி எப்படியாக இருக்க வேண்டும்? பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்கிறது நாங்கள் வெளிப்படையாக அல்ல, எங்களுடைய சிந்தனையிலும் நாங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. அம்மையானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு உண்மை உள்ளவர்களாக. நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதற்கு நீங்கள் உங்களுடைய வீட்டிலே போய் உங்களுடைய மனைவியையோ அல்லது உங்களுடைய கணவனையோ கேளுங்கள், நான் உமக்கு அல்லது உங்களுக்கு உண்மை உள்ள கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக இருக்கிறேனா என்றதை கேளுங்கள். உங்களுடைய இருதயத்தை கேளுங்கள், நான் உண்மை உள்ளவனாக இருக்கின்றேனா, அல்லது என்ன என்னுடைய கணவனோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ என்னை உண்மை உள்ள தாயாக, உண்மை உள்ள தகப்பனாக, உண்மை உள்ள பிள்ளைகளாக அவர்கள் எங்களை பார்க்கின்றார்களா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இது மிக மிக முக்கியமான காரியம். உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், குடும்பங்களுக்குள்ளே சிறியதான ஒளிவு மறைவுகள் கூட திட்டமிட்டு செய்கின்றதாக இருக்கக்கூடாது. அது வேதத்திற்கு அபட்டமான பாவத்தில் ஒன்று. சிறிய காரியம் அறிந்தாலும் நீங்கள் கணவனோடு மனைவியோடு அதை அலசி ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்தி, கணவனுக்கு பிடிக்கவில்லையா, மனைவிக்கு பிடிக்கவில்லையா, நாங்கள் பொறுமையோடு அவர்கள் இணங்கி செய்யும் வரையும் அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக. ஆவியானவர்களை நாங்கள் முதலாவது தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற வேளையிலே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த உண்மைத்தன்மையை அவர் எங்களுக்கு தருகின்ற வேளையிலே, நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு, தேவன் எங்களுக்கு தந்த உறவுகளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக இங்கு வேதம் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அருமையானவர்களே, நாங்கள் மற்றவர்களுக்கு உண்மை, அதாவது மற்றவர்கள் எங்களை, அதாவது அயலவர்கள், எங்களுடைய மற்ற சகோதரர்கள், குடும்ப உறவுகளை விட்ட மற்றவர்களுக்கு நாங்கள் எவ்வளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம். வேதம் சொல்கிற நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பொய்களை களைந்து நாங்கள் மெய்களை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இல்லதை இல்லதென்றும், உள்ளதை உள்ளதென்றும் நாங்கள் சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு வஞ்சகத்தோடும், நாங்கள் எந்த ஒரு கசப்புகளோடும் ஒருவரோடொருவர் உறவுகளை வைத்திருக்க கூடாது என்று வேதம் திரும்ப 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 எங்களுக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களோடும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, எங்களுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர்களாக, எங்களுடைய நடைமுறை வாழ்விலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகின்றார்கள், இச்சக உதடுகளிலே இருமனமாய் பேசுகின்றார்கள். அருமையானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற உறவு அல்லது உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு, அல்லது ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இருக்கின்ற உறவானது, அது எப்படியான உண்மை தன்மையிலே அது அங்கு இருக்கின்றது ஆராய்ந்து பாருங்கள். வீட்டிலே கூடாமல் கதைக்கிறது, நேரை கண்டவுடனே சிரித்து பேசுகிறது, இது உண்மை தன்மை இல்லாத ஒரு கேரக்டர். முகத்திலே சுதி செய்து கதைக்கின்றது, பின்பதாக வெளியாலே தூஷித்து கதைக்கின்றது, இது உண்மையற்ற காரியம். தேவனதி அறிவு இருக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதவிகளையும், பெருமை பேசுகின்ற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பாருங்கள், வேதம் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்கே உண்மை இல்லாமல் உறவுகளோடு இருக்கின்ற எங்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். மறந்துடாதீர்கள். ஆகவே அருமையாளர்களே, நாங்கள் மற்றவர்களோடு உண்மை உள்ளவர்களாக இருக்க சந்தோஷம் உள்ள உண்மை என்று சொல்லுங்களே, அங்க ஒரு சந்தோஷம், அது ஒரு சமாதானம், அங்க ஒரு அன்பு இருக்கும். அவை மற்றவர்களோடு நாங்கள் அப்படியாக தலைவினங்களை தாங்கி அவருடைய குறைகளை நாங்கள் கொடுத்து, நாங்கள் அன்பு உள்ளவர்களாக, நாங்கள் ஐக்கியம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக அருமையாளர்களை வாழுகின்ற ஒரு வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கின்றவராக தேவன் அங்கே தனக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற தேவன், குடும்பத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற தேவன், மற்றவர்களை நாங்கள் மற்றவர்களிடத்திலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, நாலாவது காரியம் என்னுடைய, தேவன் அழைத்த அழைப்பிற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கு எபேசியர் 4:1 சொல்கின்ற காரியம் என்னவென்றால், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அவை தேவன் அருமையானவர்களே, இந்த பூமியிலே மனுஷனை அவர் உருவாக்கி அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை அவர் கொடுத்தவராக இருக்கின்றார். அவர் ஏதோ இங்கே ஆடு குட்டி போட்டது போல, அல்லது பண்டி குட்டி போட்டது போல போட்டுவிட்டு அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாதவராக தேவன் இருக்கவில்லை. அவர் எந்த குடும்பத்திற்கு எத்தனை பேர், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எத்தனை பேர், ஏன் உங்களுடைய குடும்பத்திலே 5 பிள்ளைகள் இல்லை சில ஒரு வீடுகளிலே, ஏன் உங்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் இல்லை, ஏன் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே 4 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் என்று தேவன் வரையறுத்தவராக இருக்கிறார் என்றால், அருமையானவர்களே, அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தம் கொண்டவராக, அவர் தன்னுடைய அந்த அழைப்பை ஒவ்வொரு குடும்பங்களும் உணர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவரே எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்தவராக இருக்கிறாரே தவிர, நீங்கள் அதை தீர்மானித்தவர்கள் இல்லை, நீங்கள் தீர்மானித்தவர்களில். ஆகவே தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அவர் உறவுகளை, அவர் பிள்ளைகளை, தாயை, தகப்பனை கொடுத்து அவர் ஏதோ ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் செய்வதற்காக தேவன் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவன் அழைத்த இந்த அழைப்பை நானும் நீங்களும் அறிந்து கொண்டவர்களாக இருப்போம். தேவன் என்ன எண்ணத்திற்காக அழைத்தார், அவை இன்று எனக்கு தேவன் தந்த அழைப்பென்ன, பிள்ளைகளே உங்களுடைய தேவன் இன்று உங்களுக்கு தந்த அழைப்பென்ன, நீங்கள் அவரை நீங்கள் கனம் பண்ணுகின்றதோடு உங்களுடைய பெற்றார்களை நீங்கள் கனம் பண்ணி உங்களுக்கு இருக்கின்ற இந்த வேலையாகிய கல்வியை நீங்கள் சரியாக சீர்படுத்தி செய்கின்றதே தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கின்ற சித்தம், அதுவே தேவன் உங்களுக்கு அழைத்த அழைப்பு. அதுபோல தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகளை, பணிகளை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்கின்றோம், இங்கு கையானது ஒரு வகையான வேலையையும், காலானது ஒரு வகையான வேலையையும், மூக்கானது ஒரு வகையான வேலையையும் செய்கின்றபடியாலே அது என்னத்தை காட்டுகிறது, தேவன் இங்கு ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கும், ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அவர் தனிப்பட்ட விசேஷமான அழைப்பை அவர் கொடுத்து அந்த அழைப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற தேவனாக இருக்கிறேன். அருமையாவளே, நானும் நீங்கள் கேட்க வேண்டிய காரியம், தேவன் என்னை என்னத்திற்கு அழைத்தார், அல்லது தேவன் எனக்கு என்ன தாளந்தை தந்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தும்படியா. சில வேளை எங்களுக்கு அழைப்பை பற்றி எங்களுக்கு விளங்கியாவிட்டாலும் எங்களுக்கு சில தாளந்துகளை எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பிரசங்கிக்கின்ற தாளந்து, சில பேருக்கு கற்றுக் கொடுக்கின்ற தாளந்து, சில பேர்களுக்கு சமைத்துக் கொடுக்கின்ற தாளந்து, சில பேர்களுக்கு இப்படி வித்தியாச வித்தியாசமான தாளந்துகளை தேவனங்களுக்கு தந்திருக்கின்றார். அவங்க தேவன் கொடுத்த இந்த தாளந்தை நாங்கள் அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்தாத ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நாங்கள் உண்மையற்ற ஊழியக்காரர்கள். ஐந்து தாளந்தை கொடுத்தவன் பத்தாக்கினான், மூன்று தாள ரெண்டு தாளந்தை கொடுத்தவன் நாளாக்கினான், ஒரு தாளந்தை கொடுத்தவன் மண்ணிலே புதைத்தான். தேவன் சொல்றான், இந்த உண்மையற்ற ஊழியக்காரனை நீங்கள் நரகத்திலே தள்ளுங்கள். பாருங்கள், இங்கு தேவன் கொடுத்த தாளந்து அது எதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், அதை அவருடைய நம நாமத்திற்கென்று நானும் நீங்களும் அருமையானவர்களே அதை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது முறுமுறுப்போடோ கரகரப்போடோ அல்ல, அதாலே பெருமை வரும் என்றோ, அதாலே எங்களுக்கு புகழ் வரும் என்ற சிந்தனைகளோடு அல்ல, தேவன் அதிலே மகிமைப்படுவார் என்ற அந்த ஒரே சிந்தனையோடு, அந்த ஒரே நோக்கத்தோடு தேவன் அழைத்த இந்த அழைப்பிற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வேதம் சொல்கிறது. நீங்கள் சிறிய வெற்றிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் சிறிய வெற்றி நான் உங்களை இந்த உவமையிலே இயேசு சொல்லுகிற காரியம் என்ன, அந்த சிறியதிலே உண்மை உள்ளவனுக்கு நீங்க என்னத்தை கொடுங்கள், பத்து பட்டணத்தை கொடுங்கள். சிறியதிலே உண்மை உள்ளவன் அருமையாளர்களை, தேவன் அழைத்த இந்த உன்னதமான அழைப்பு, உங்களை தகப்பனாக அழைத்திருக்கிறார், தாயாக அழைத்திருக்கிறார், பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார், வெளியிலே வேலை செய்கின்றவர்களாக அழைத்திருக்கிறார், சபையிலே அங்கத்துவர்களாக விசேஷமாக உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அதற்கு என்ன செய்கின்றீர்கள், தேவனுடைய மகிமைக்கு என்னத்தை செய்கின்றீர்கள். தேவன் உங்களை ஊழியான சேற்றில் இருந்து அவர் உங்களை தன்னுடைய ரத்தத்தினாலே விலை கொடுத்து மீட்ட அந்த கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டி ஆகிய சபைக்கும் நீங்கள் என்னத்தை செய்கின்றீர்கள், ஒன்றுமில்லை, எல்லாம் எங்களுக்கு செய்கின்றோம். தவறில் நீர் மீட்டு விட்டு ரோக்கே, நாங்கள் பரலோராஜ்யம் போவது நிச்சயம். ஆனபடியா நாங்கள் உலக காரியத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீர் பரலோக காரியத்தை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று ஓடுகின்ற சமுதாயமாகவே நாங்கள் இருக்கின்றோம். மிக மிக வேதனையாக, ஏனென்றால் நீங்கள் நைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவன் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்தவில்லை, அதை மிக கவனமாக எல்லாரும் அறிந்து கொண்டு நாங்கள் தான் நைத்துக் கொண்டிருக்கின்றோம். தேவன் ரட்சித்தார், தேவன் ரட்சித்தார், கனிகளினாலே நாங்கள் என்னுடைய இருதயமானது அதை உணர்கின்றதாக, தேவன் எனக்கு தந்த இந்த உன்னதமான அழைப்பு என்ன, பண ரீதியாக இருக்கலாம், தேவன் எங்களுக்கு பணத்தை தருகின்ற வேளையிலே நாங்கள் பார்த்தது போல நாங்கள் அவருடைய பணத்தை அவருடைய அவருடைய பங்கை நாங்கள் உண்மையோடு சந்தோஷத்தோடு கொடுக்கின்றவர்களாக, இது தேவன் எங்களுக்கு தந்த அழைப்பு. தேவன் எனக்கு தந்திருக்கின்ற வேறு காரியங்கள் நான் சபைக்கு என்னத்தை செய்கிறேன் என்றால், நாங்கள் தேவன் அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும். அருமையாளர்களே, இறுதியாக நாங்கள் உபத்திரவத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கோம். அவை நாங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய அவருக்கு உண்மையாக நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்க்கையில் நாங்கள் உண்மையாக இருந்து அவர் உண்மையோடு ஆராதித்து நாங்கள் குடும்பத்திலே உண்மையாக இருந்து மற்றவர்களோடு உண்மையாக இருந்து தேவன் தருகின்ற இந்த அழைப்பிற்கு நாங்கள் உண்மையாக இருக்கின்ற வேளையில் அருமையானவர்களே, உங்களுக்கு வர கிடைக்க போகின்ற பெரியதான கொடை என்னவென்றால் உபத்திரம். உபத்திரம் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது உபத்திரம். எல்லாரும் ஏதோ வாயை பிளந்து பார்க்கணும், என்னடாப்பா இது ஒரு பெரியதான ஒரு சாபத்தை போதகர் இந்த பிரசங்கம் தருகிறார். உண்மை, இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு உண்மையாக, நீங்கள் குடும்பத்திற்கு உண்மையாக, சபைக்கு உண்மையாக, வார்த்தைக்கு உண்மையாக, தேவனுடைய வழிகளுக்கு உண்மையாக, அவருடைய அழைத்த அழைப்பிற்கு உண்மையாக நீங்கள் இருக்கின்ற வேளையிலே அங்கிருக்கின்ற உலகத்திலே இருக்கின்றவர்களினாலே நீங்கள் அநேக துன்பங்களை சந்திக்க நேரிடும். சங்கீதக்காரர் இரட்சியும் கட்டாவே இங்கு பக்தியுள்ளவன் அற்று போகின்றார், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்களே குறைந்து போகின்றார்கள். அருமையானவர்களே பாருங்கள், இங்கு ஏழைகள் பாழாக்கப்படுகின்றார்கள், இங்கு அவர்களை காப்பாற்றி பாருங்கள். சங்கீதம் தேவரி நான் உண்மை உள்ளவனா
சார் சொல்றேன்
நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டவனாக இருந்தேன் ஆனாலும் என்ன என்ன செய்தது இந்த பிரச்சனைகள் சூழ்ந்து ஆண்டவராகிய கிறிஸ்து எப்படியாக இருந்தார் அவர் தேவனுடைய வீட்டிலே எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார் மோசே எப்படியாக இருந்தானோ அது யாருக்காக சித்தரிக்கப்படுகின்றது அது கிறிஸ்து எப்படியாக அவர் அங்கு உண்மை உள்ளவராக கிறிஸ்து உண்மை உள்ளவராக இந்த பூமியிலே வாழ்ந்ததற்கு இங்கு பரிசேயரும் ஆயக்காரரும் இந்த நியாயாதிபதிகளும் அவரை எப்படியாக பார்த்தார்கள் வேதனையை கொடுத்தார்களா அவர்களை தூக்கி தலையிலே வைத்து ஆடினார்களா துன்பத்தின் மேலே துன்பம் வேதனையின் மேலே வேதனையை அவர் இந்த பூமியிலே கிறிஸ்து அனுபவித்தார் ஏனென்றால் அருமையாளர்களே அவர் உண்மை உள்ளவராக இருந்தபடி அவர் இங்கே பரிசேயருக்கு பரிசேயனாகவும் அவர் இங்கே ஆயக்காரனுக்கு ஆயக்காரனை போலவும் நடித்திருப்பாரையானால் அவரை அங்கு அவர்கள் தூக்கி தள்ளி வைத்தார்கள் அவர் எந்த ஒரு நடிப்பும் இல்லாதவர்களாய் அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்றும் அவர் தெளிவாக அவர் பேசி தெளிவாக தன்னுடைய வாழ்விலே நடந்து அது முக்கியம் உண்மைத்தன்மை என்கிறது பேச்சிலே அல்ல எங்களுடைய நடையிலே இருக்க வேண்டும் அருமையாளர்களே அதனாலே அவருக்கு அநேக வேதனைகளை துன்பங்களை அங்கு கிறிஸ்து கண்டுகொண்டார் ஆகவே அருமையாளர்களே என்னுடைய உங்களுடைய வாழ்வில் நாங்கள் உண்மையாக இருக்கின்ற வேளையிலே இந்த சங்கீதக்காரனை போன்ற இந்த அலறல் எங்களுக்கு இருக்கும் நீங்கள் நாகூர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் எப்பொழுதும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் இக்கட்டு நாளிலே இக்கட்டு நாள் என்றால் துன்பமான வேளையிலே எங்களை உலகமானது பகைக்கின்ற வேளையிலே உலகமானது எங்களை கேளனம் செய்கின்ற வேளையிலே அவர் ஒருவனும் எங்களிடத்திலிருந்து ஒரு முடியேனும் புடுங்காத அளவிற்கு அவர் அவ்வளத்திற்கு எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றவர் மட்டுமல்ல தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் அவருக்கு முன்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவரே இக்கட்டு காலத்திலே எங்களுக்கு இந்த உபத்திரவங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் நாங்கள் உண்மை எங்களுக்கு குடும்பத்திலே பணப்பிரச்சனை குடும்பத்திலே அந்த பிரச்சனை குடும்பத்திலே இந்த பிரச்சனை ஒளியாலே வேலையில்லா பிரச்சனை எங்களுக்கு அப்படியான அநேக பிரச்சனைகள் வருகின்ற போது நாங்கள் உண்மைத்தன்மை அற்றவர்களாய் நாங்கள் குறுக்கு வழியிலே சில காரியங்களை செய்கிறது எங்களுடைய சுபாவம் வேதம் சொல்றது உணவில்லையா உடை இல்லையா உறைவிடம் இல்லையா இத்தேவனிடத்திலே போவே தவிர குறுக்கு வழியிலே நீ போவே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிறிஸ்து ஒருவர் ஆகவே நீங்கள் சகல காரியங்களையும் இந்த சகல உபத்திரவங்களையும் சூழ்ந்து கொள்ளுகின்ற வேளையிலும் தேவன் ஒருவரிடத்திலே நாங்கள் போய் ஏனென்றால் அவரே அங்கு உண்மை உள்ள தேவனாக அவரே அங்கு பக்தி உள்ளவராக அவர் இருந்தபடியால் நாங்கள் அவரிடத்திலே போய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த உண்மைத்தன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவனுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய அயலவர்களுக்கும் நாங்கள் அழைத்து அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக வாழ தேவனங்களை நிச்சயமாக எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கதறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சங்கீதம் 31 நான் கடைசி வசனத்தை நான் வாசித்து முடிவுக்கிறேன் சங்கீதம் 31:23 சங்கீதம் 31:23 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள் உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார் என்ன சொல்கிறது வேதம் உண்மை உள்ளவனை கர்த்தர் காக்கின்றவராக இருக்கின்றார் அவை உங்களை அநேக வேதனைகள் துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களை காக்கின்றவர் தேவன் எப்பொழுது உங்களை காப்பார் என்றால் நீங்கள் உண்மையாக தேவனுக்கு இருக்கின்ற வேளையிலே அவர் உங்களை காக்கின்றவராக இருப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் மத்தியிலும் நீங்கள் அருமையானவர்களே உண்மை அற்றவராக இருக்கின்ற வேளையிலே தேவன் காக்க மாட்டார். பாருங்கள், கர்த்தருக்கு அவர் இடும்பு செய்கிறவர்களுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வழியை விட்டு போகின்றவர்களுக்கு தேவன் நியாயத்தை தீர்ப்பார். சில வேளைகளே குறுக்கு வழியிலே போகின்றதுனாலே நீங்கள் நினைக்க முடியும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அங்கு தீர்க்க முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது பிரச்சனைக்கு பிரச்சனையை கொண்டு வருமே தவிர பிரச்சனைக்கு தீர்வில்லை. ஒரே ஒரு தீர்வு ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து. அருமையாளர்களே, இதுதான் எங்களுடைய உண்மைத்தன்மை. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு காரியத்திலும், எல்லா காரியத்திலும் நாங்கள் தேவனுக்கும், தேவனங்களுக்கு தந்த குடும்பத்திற்கும், தேவனங்களுக்கு தந்த சகோதரர்களுக்கும், தேவனங்களுக்கு தந்த அயலவர்களுக்கும், தேவனங்களுக்கு தந்த பொறுப்பிலும் நாங்கள் எப்பொழுது உண்மை உள்ளவர்களாக, பொய்களை களைந்து, மாயங்களை களைந்து, நடிப்புகளை களைந்து, நாங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அருமையாளரை செய்கின்ற வேளையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனங்களுக்கு தருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணபடியாலே நானும் நீங்களும் அந்த உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக வாழ தேவன் எனக்கும் உங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் தேவனிடத்திலே கேட்டு அதை பெற்றுக் கொள்ளும் ஒருவரும் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.